104.6 அலைவரிசையிலும் அவுஸ்திரேலியாவிலிருந்து 24 மணித்தியாலமும் ஓயாது உலக தமிழ் உறவுகளோடு உறவாடும் உரிமை தோழன் என்ற தமிழ் ஒலியிலும் எமது நிகழ்ச்சிகளை செவிசாய்க்க காத்திருக்கின்ற அன்பு தமிழ் உறவுகளுக்கு எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே உலகு என வாழ்த்தி வணங்குகின்றோம்.
சங்கநாதன் வானொலியை கேட்கவிட அவரோடு காத்திருக்கும் அன்பான நேயச் சொந்தங்களுக்கு இனிய வணக்கம். மறந்திருக்கின்ற இன்றைய நாள் அனைவருக்கும் இனிதான நாளாக அமைய வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கின்றோம். இன்றைய நாள் 30/9/2022 நம் தமிழுக்கு புரட்டாதி 13 நாள்.
இஸ்லாமிய உறவுகளுக்கு ரபியுல் அவ்வல் 3 நாள் கிச்சரி 1444.
நல்லது அன்பான நேயச் சொந்தங்களே, இன்றைய நாளும் நிகழ்ச்சியினுடைய ஆரம்பத்தில் இன்றும் போல வள்ளுவரின் வாக்காய் ஒலிக்கிறது. குரலும் பொருளும் வழங்குகிறார் மூத்த பெரும் கலைஞரும் சமூக சேவையாளருமான மதிப்புக்குரிய திரு மர்வின் கன்சன்டைன் அவர்கள். இனிய காலை வணக்கம் ஐயா.
இனிய காலை வணக்கம். சிறிதளவு அறிவும் இல்லாமையே பேதமை, தன் கேட்டிற்கு காரணம் யாதென தானே அறியாமை பேதமை என்று விளக்கும் திருக்குறளின் 84 அதிகாரத்தில் இருந்து 2 குறள். தனக்கு கைவராத தெரியாத பழக்கமில்லாத ஒரு காரியத்தின் கண் பெருவிருப்பம் கொள்ளுதல் பேதமையுள் எல்லாம் பேதமை காதன்மை கை அல்லதன் கண் செயல். பூவில் தேன் இருப்பதால் தேனி அதை சுற்றி சுற்றி வருகிறது. நூல்களில் அறிவு செல்வம் இருப்பதால் மாந்தர் அவற்றை நாடுகின்றனர். இசையும் இயற்கை அழகும் அவர்களை கவர்கின்றன. புன்னகையும் இன்சொல்லும் உறவை உண்டாக்கும். அன்பளிப்பும் உதவியும் உறவை வளர்க்கும். வரவேற்பான சொல்லும் ஆறுதலான வார்த்தையும் நம்மோடு பழகுவோரை மேலும் நெருங்க செய்யும். உணவை விட சிறந்தது தேவையானது மனித உறவு. வாழ்பவர்க்கும் ஆள்பவர்க்கும் துணை இல்லாமல் செயல்கள் நடக்க மாட்டா. உறவை உண்டாக்கிக் கொள்ளும் பண்புதான் ஒருவனுக்கு துணைவரை மிகுதியாக சேர்த்து தரும். தொட்டு தொடர்வது நட்பு, விட்டு பிடிப்பது பகை. உணர்வை பரிமாறிக்கொள்வதால் உதவி செய்வதால் நட்பதை புதுப்பித்துக் கொண்டே இருக்க வேண்டும். ஒருவரிடம் பகை உண்டானாலும் அதை கிண்டி கிளறிக்கொண்டே இருக்கக்கூடாது. தொடர்ந்து உரசலாக ஏதாவது செய்து பகையை வளர்க்க கூடாது. செயலில் உறங்காமல் கால நீட்டிப்பு செய்ய வேண்டும். பகை மாற சந்தர்ப்பத்தை உண்டாக்க வேண்டும். இதை விட்டு சேர்ந்த நண்பரும் பிரிந்து போகும்படியான குணம் ஒருவனுக்கு கூடாது. சிடுசிடுத்த முகம், விடுவிடுத்த பேச்சு, பாராமுகமாய் இருத்தல், தனது உணர்வில் ஆழ்ந்து இருத்தல், இவையெல்லாம் உறவை வெட்டிவிடும் கத்திரிக்கோள்கள். இவற்றை விரும்பி செய்பவன் போல அடிக்கடி மேற்கொள்வது ஒருவனுக்கு துணைவரே இல்லாமல் செய்துவிடும். சமுதாய வாழ்வு, கூட்டு முயற்சி, அரசியல் வெற்றி ஆகியவற்றுக்கு மிகவும் அவசியமான மனித உறவை வளர்க்க தெரிவது அறிவுடைமை. அதற்கு மாறான செயல்களை விரும்பி செய்வது அறியாமைகளில் மிக்க அறியாமை. பேதமையுள் எல்லாம் பேதமை காதன்மை கையல்ல தன் கண் செயல். இன்றைய சிந்திக்கும் வலை நிகழ்ச்சியில் திருக்குறளின் 84 அதிகாரமான பேதமை என்னும் அதிகாரத்தின் 882 குறளினை கேட்டீர்கள்.
தொடர்ச்சியாக நிகழ்ச்சியிலே இப்பொழுது நவராத்திரி விழா அனுஷ்டிக்கப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய சூழலிலே இன்றைய நாள் நவராத்திரி விழா பற்றிய நற்செய்திகளோடு இணைந்து கொள்கிறார் ஒக்லேண்ட் திருமுருகன் கோயில் குருக்களில் ஒருவரான திரு ராதாகிருஷ்ண சர்மா பரமேஸ்வர சர்மா அவர்கள்.
வான்வழியில் தவழ்ந்து வந்து எங்கள் காதுகளுக்கு இன்ப விருந்தளிக்கும் சங்கநாதம் வானொலியின் அன்பு நேயர்களுக்கு வணக்கம். எங்கள் இந்து சமயத்தில் அம்பிகையின் விரதமாகிய நவராத்திரி விழாக்கள் பூஜைகள் இப்பொழுது ஆலயங்களிலே நடைபெற்ற வண்ணம் உள்ளன. கடந்த வாரம் நற்சிந்தனையில் 9 இரவிலே அம்பிகையை போற்றி வழிபடுகின்ற இந்த விரதத்தின் சிறப்புகளை கூறியிருந்தேன். இன்றைய தினம் 10வது விஜயதசமியின் சிறப்புகளை கூற விளைகிறேன். நவராத்திரியில் அம்பிகை மகிஷாசுரனுடன் போர் செய்து 9 போரின் போது அசுரனை வதம் செய்வதற்கு முயன்ற போது அவன் பன்னி மரத்தில் மறைந்திருந்தான். மறுநாள் தசமையில் சிவபெருமானின் திருவருடன் தேவி பன்னி மரத்தை அழித்து அசுரனையும் வதம் செய்தாள். இதுவே நாளடைவில் கன்னிவாளை வெட்டு என்று மருவி வழங்கப்பட்டு வருகிறது. அசுரனை சங்கரித்த நேரமான மாலை வேளையில் அதனை ஞாபகப்படுத்தும் முகமாக வாழை வெட்டுவது வழக்கமாக உள்ளது. சரஸ்வதி பூஜையின் மூன்றாம் நாளாகிய அன்று மாலை வீடுகளில் எல்லோரும் விசேட பூஜைகளை நிகழ்த்துவார்கள். தங்கள் தொழிற்கருவிகளையும் புஸ்தகங்களையும் இறைவன் முன்னிலையில் வைத்து பூஜை செய்து மறுநாள் விஜயதசமி என்ற காலையில் எழுந்து குளித்து பூஜைகள் செய்து அவற்றை கொண்டு தங்கள் தொழிலை ஆரம்பிக்கின்ற வளமையும், மாணவர்கள் இறைவன் முன்னிலையில் நாட்கல்வி பயில்கின்ற நடைமுறையும் உள்ளது. இதனை விட புதிதாக வித்யாரம்பம் என்று சொல்லப்படுகின்ற ஏடு தொடக்குதல் நிகழ்வும் நடைபெற்று குழந்தைகள் கல்வி கற்பதை ஆரம்பிக்கின்ற நாளாகவும் விஜயதசமி அமைகின்றது. புதிதாக வியாபாரம் ஆரம்பித்தல், புதிய வித்தைகளை கற்க ஆரம்பித்தல், புதிய தொழில் தொடங்குதல் போன்ற அனைத்தும் அன்றைய தின பொழுதினில் ஆரம்பிக்க சிறப்பு தரும். இதனை விட புராணங்கள் இதிகாசங்களிலும் விஜயதசமி பற்றிய சிறப்பு செய்திகள் உள்ளன. மகாபாரத போரில் பஞ்சபாண்டவர்கள் தாங்கள் மாறுவேடம் பூண்டு மறைந்து வாழ்ந்தமையை நிறைவு செய்து விஜயதசமி அன்றுதான் அர்ஜுனன் தனது போர்க்கருவிகளை மீள எடுத்து கொண்டான் என்று கூறப்படுவதனால் இந்த விஜயதசமி எமது சமய சமூக பண்பாட்டோடு ஒன்று சேர்ந்து சிறப்பு பெறுகிறது. இப்படியான சிறப்பான காலங்களில் விரதமிருப்போருக்கும் வழிபடுவோர் யாவருக்கும் அம்பிகை அவர்களது விருப்பங்கள் யாவற்றையும் நிறைவேற்றி வைக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து அமைகிறோம். நன்றி.
நன்றி கிடையா நிகழ்ச்சியிலே இணைந்து சிறப்பித்தமைக்காக.
ஏன்னா வண்டி நின்னுடுச்சு.
ஓ அப்படியா, பைசா பென்ஷன் தெரியல.
அது எப்படி தெரியும்? SVS பேனல் அண்ட் பெயிண்ட் ஆட்டோ சர்வீசஸ் லிமிடெட் இருக்கும் போது.
என்ன சொல்லுங்க?
ஏன்னா வண்டிக்கு ஏதாவது ப்ராப்ளம்னா அத தரமாகவும் நம்பிக்கையாகவும் பார்த்து தரக்கூடியது அவங்க மட்டும்தான். உங்க வண்டியிலயும் ஏதாவது பிரச்சனையா தொடர்பு கொள்ளுங்க.
02-1178-9645. மேலதிக விவரங்களுக்கு 0921-89-645.
இடம் 13i ராயன் பிளேஸ், மெனுகாவ் சிட்டி சென்டர், ஆக்லாந்து.
எமது நிகழ்ச்சியில் தொடர்வது மலர்களின் மகிழ்ச்சிக்காகவும் வளர்ச்சிக்காகவும் நாம் தரும் இளம் தலைகள் பகுதி.
சங்கநாதத்தின் இன்றைய இளம் தலைகள் நிகழ்ச்சியில் கலந்து சிறப்பிக்கின்றார் செல்வி பிரணவி ராம்சங்கர் அவர்கள்.
சங்கநாதம் வானொலி நேயர்களுக்கு முதல் வணக்கம். இன்றைய இளந்தளிரில் நான் ஒரு குட்டி கதை சொல்ல வந்துள்ளேன். எனது பெயர் பிரணவி ராம்சங்கர். ஒற்றுமை உயர்வு. அண்ணன் உழைப்பாளி, பெரிய தம்பி புத்திசாலி, சின்ன தம்பி சாது, மூவரும் ஒற்றுமையாக வாழ்ந்து வந்தனர். நிலத்தில் பயிர்களை விளைவிப்பது அண்ணன் பணி. பெரிய தம்பி சந்தையில் நல்ல விலைக்கு விற்று தருவான். சின்ன தம்பி பொருட்களை விளைவித்து பின்னும் சந்தைக்கு செல்லும் போது கூட செல்வான். இவ்வாறாக மூவரும் நிம்மதியாக வாழ்ந்து வந்தனர். இந்நிலையில் மூவருக்கும் திருமணம் நடந்தது. மூவருக்கும் திருமணத்திற்கு பிறகு தன்னால் தான் தன் உழைப்பால் தான் இக்குடும்பம் முன்னேறியது என்று திடீரென ஒரு வாக்குவாதம் வளர்ந்தது. மூவரும் பிரிந்தனர். உழைத்ததை அண்ணனுக்கு சரியான விளைவுக்கு விற்ற தெரியாததால் நஷ்டம் ஏற்பட்டது. பெரிய தம்பிக்கு விளைவிக்க தெரியாமல் நஷ்டம் ஏற்பட்டது. சின்ன தம்பிக்கு விளைவிக்கவும் தெரியவில்லை, விற்கவும் தெரியவில்லை, பாதுகாக்கவும் தெரியவில்லை. இதனால் அவருக்கும் நஷ்டம் ஏற்பட்டது. மூவரும் பிரிந்ததால் ஏற்பட்ட நஷ்டத்தை உணர்ந்து மிகவும் வருந்தனர். மீண்டும் ஒற்றுமையுடன் பழையபடி உழைக்க ஆரம்பித்தனர். வினைச்சல் இருமடங்காகியது. பின்னர் அவர்கள் அனைவரும் மகிழ்ச்சியோடு வாழ்ந்தனர். ஒற்றுமைக்கு கிடைத்த வெற்றியை பார்த்தீர்களா குழந்தைகளே?
இவரது நிகழ்ச்சியில் தொடர்ச்சியாக திரு திருமதி கலோரி ஷாம் தம்பதிகளுடைய செல்வ புதல்வி கதரின் ஷமூல் தருகின்ற ஜீசு கிறிஸ்து பற்றிய கருத்து பகிர்வு அடுத்த நிகழ்ச்சியில் ஒலிக்கிறது.
இந்த நேரத்திலும் ஆண்டவர் செஞ்ச அற்புதங்களை உங்களிடத்துல ஷேர் பண்ண போறேன். இயேசு சொல்கிறார், ஜீவ அப்பம் நானே. பைபிளிலிருந்து யோவான் எழுதின சுவிசேஷம் 10:10 இப்படியாக சொல்கிறது, நானே அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன். இயேசு வாழ்ந்த காலத்தில் இயேசுவும் அவருடைய சீஷர்களும் ஒரு வனாந்திரமான இடத்திற்கு சென்றாங்க. திரளான மக்கள் அவரை பார்க்க, அவரின் போதனைகளை கேட்க, நோய்களிலிருந்து விடுதலை பெற கூட்டமாய் கூடி வந்தாங்க. அவர்கள் இயேசுவோடு கூட இருந்ததனால் நேரமும் நாட்களும் போனதே தெரியவில்லை. 3 சாயங்காலமான போது சீஷர்கள் இயேசுவை பார்த்து, இவர்களை வீட்டுக்கு அனுப்பிவிடுவோம், சாயங்காலம் ஆயிற்று, இங்கே வேறு கடைகளும் கிடையாது, இவர்கள் சாப்பிடாம இருக்கிறார்கள், போகிற வழியிலே சூழ்ந்து போய் விடுவார்கள், ஏனென்றால் இவர்கள் இருக்கும் ஒரு வெகு தொலைவில் இருக்கிறது என்று சொன்னாங்க. இயேசு சீஷர்களிடம், நீங்களே இவர்களுக்கு உணவு கொடுங்கள் என்றார். சீஷர்கள் ஜனங்களிடத்தில் போய் யாராவது உணவு கொண்டு வந்திருக்கிறீர்களா என்று விசாரித்தார்கள். ஒருவரும் கொண்டு வந்ததாக கூறவில்லை. கூட்டத்திலிருந்து ஒரே ஒரு சின்ன தம்பி, 5 அப்பம் 2 மீன்களும் தான் கொண்டு வந்திருக்கிறேன் கூறினான். உடனே அதை இயேசுவிடம் கொண்டு வந்தாங்க. இயேசு ஜனங்களை பந்தியிருக்க சொன்னார். எல்லாரும் வரிசை வரிசை உட்கார்ந்தார்கள். இயேசு அந்த 5 அப்பத்தையும் 2 மீன்களும் கையிலே வாங்கி வானத்திற்கு நேராக பார்த்து சோதனம் பண்ணினார். பின்பாக அதை மக்களுக்கு கொடுக்க சொன்னார். கூட சீஷர்கள் வந்து பார்க்கின்றார்கள். நிறைய அப்பங்கள் நிறைந்திருந்தன. அவர்கள் அல்ல அல்ல அப்பமும் மீனும் குறையாமல் வந்து கொண்டிருந்தது. 1 அல்ல 2 அல்ல 1000 கணக்காக வந்தன. எல்லாருக்கும் சாப்பிட கொடுத்தார்கள். எல்லாரும் வயிறு நிறைய சாப்பிட்டனர். சாப்பிட்ட ஆண்கள் மட்டும் சுமார் 5-6 பேர்கள். எல்லாரும் சாப்பிட்ட பின்பும் மீதி 12 கூட நிறைய எடுத்தார்கள். திருப்தியான சாப்பாடு அன்று அவைகளுக்கு கிடைத்தது. இதே மாதிரிதான் நம்முடைய வாழ்க்கையிலும் நமக்கு மிகவும் அவசியமானது என்னதுன்னா, உண்ண உணவு, தங்க உறைவிடம், உடுத்த உடை. இவைகளை நாடியே பலர் ஓடிக்கொண்டிருக்கின்றனர். பலருக்கு இது இருந்தும் மனதில் ஏதோ நிம்மதி இருப்பதில்லை. ஜீவ அப்பமாகிய இயேசு இவ்வுலகில் வாழும் ஒவ்வொரு மனிதனுக்கும் தேவை. அவர்தான் மெய்யான சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் நித்திய வாழ்வையும் கொடுக்க முடியும். இதுவரை இயேசுவின் பிள்ளையாக நீங்க வாழவில்லை என்றால் இன்று உங்களை இயேசுவிடம் ஒப்பு கொடுங்கள். ஒருவேளை இயேசுவின் பிள்ளையாக நீங்க இருப்பாயானால் நீங்க ஆசீர்வாதம் விதிக்கப்படுவீர்கள். கர்த்தரின் நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென்.
அடுத்து சங்கராதத்தின் சமூக அறிவித்தல் துயர் பகிர்வு. திரு பழனி நாகமணி ஐயா அவர்கள் இறைபதம் அடைந்துள்ளார். அன்னார் தாயகத்தின் யாழ் அலனதீவை பிறப்பிடமாகவும் கிளிநொச்சி ராமநாதபுரம் வட்டக்கச்சி பின்பு நியூசிலாந்தின் ஒக்லாண்டை பதிவிடமாகவும் கொண்ட திரு பழனி நாகமணி அவர்கள் கடந்த 27/9/2022 செவ்வாய்க்கிழமை இயற்கை எய்தினார். அன்னார் காலம் சென்றவர்களான அமரர் இளைய தம்பி நாகமணி தாசம்மா தம்பதிகளின் பாசுமிகு மகனும் திருமதி ராமையா புஷ்பராணியின் அன்பு கணவரும், காலம் சென்றவர்களான திரு திருமதி ராமையா நாகமுத்து தம்பதிகளின் அன்பு மருமகனும், காலம் சென்றவர்களான திரு ராமசாமி நாகமணி, திரு கணேஷ் நாகமணி, திருமதி நாகபூஷணி தாசதுரை, திருமதி விசாலாட்சி செல்லையா மற்றும் காலம் சென்ற ராமையா சோமசுந்தரம் நயனாதீபு, திருமதி பரமேஸ்வரி வீரசாமி நயனாதீபு, திருமதி மங்கீர்கரசி ஈஸ்வரம் பிள்ளை நியூசிலாந்து ஆகியோரின் அன்பு மைத்துனரும், மதிவதனி சுவிசிலாந்து, செந்தூரன் மங்கள ரஜினி, புராதனி நியூசிலாந்து ஆகியோரின் பாசிமிகு தந்தையும் மற்றும் திரு அரிகரகுமார் சுவிசிலாந்து, உதயனன் பாமா சசிகரன் நியூசிலாந்து ஆகியோரின் அன்பு மாமனாரும் ஆவார். அன்னாரின் ஈமைக்கிரிகைகள் அஞ்சலி பார்வையிடல் சனிக்கிழமை 1 காலை 9 தொடக்கம், 11 வரை இலக்கு 220 ஜூனிவேசன் டிரைவ் எண்டர்சனில் நடைபெற்று, அதன் பின் மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை 2/10/2022 காலை 10 தொடக்கம், 12 வரை இலக்கம் 4128 கிரேட் நோட் ஃபோர் கிளனீடன் பைக்மாட்டே மலர்ச்சாலையில் நடைபெறும் என்பதை மிக்க கனத்த மனதுடன் அறிவித்தருகிறார்கள் அன்னாரின் உறவுகள். தொடர்புகளுக்கு மங்கள ரஜினி 0204195293 புராதனை 0211344543 பாமா 0212548212 செந்தூரன் 0211603452
அன்பான அழைப்பு. முப்பெரும் விழா 2022 ஒக்லாண்ட் த்ரீ கிங்ஸ் மவுண்ட் ஆல்பர்ட் வீதி, இலக்கம் 463 அமைந்துள்ள புனித திரேசம்மாள் கத்தோலிக்க தேவாலயத்தில் நடைபெறவுள்ள முப்பெரும் விழாவிற்கு வருகை தந்து ஆசீர் பரம்படி அன்பாக அளிக்கின்றனர் ஒக்லேண்ட் தமிழ் கத்தோலிக்க அவையினர். 7/10/2022 வெள்ளிக்கிழமை மாலை 6:30 திருச்செபமாலையும், அதனைத் தொடர்ந்து 7 தமிழில் திருப்பலியும் ஒப்புக் கொடுக்கப்படும். 8/10/2022 சனிக்கிழமை மாலை 6:30 திருச்செபமாலையும், அதனைத் தொடர்ந்து 7 தமிழில் திருப்பலியும் ஒப்புக் கொடுக்கப்படும். மறுநாள் 9/10/2022 ஞாயிறன்று முப்பெரும் விழாவில் 11 திருச்செபமாலையும், அதனைத் தொடர்ந்து 11:30 தமிழில் திருப்பலியும் ஒப்புக் கொடுக்கப்படும். இத்திருப்பலியை தொடர்ந்து வேளாங்கண்ணி அன்னையின் திருச்சிரூப பவனியும் இடம்பெறும். இறுதியாக பக்தர்களுக்கு மதிய உணவும் வழங்கப்படும் என அன்புடன் அறியத்திருக்கின்றார்கள் ஒக்லேண்ட் தமிழ் கத்தோலிக்க அவையினர். நன்றி.
அடுத்து எமது நிகழ்ச்சியில் ஒலிக்கி வருகிறது ஐம்பெரும் காப்பியங்கள் பற்றிய கடந்த வார தொடர்ச்சி. வழங்குகிறார் தாய் தமிழகத்திலிருந்து பேராசிரியர் கே அன்பு அவர்கள்.
வணக்கம் அன்பு உறவுகளே, கடந்த வாரம் சீவக சிந்தாமணி பற்றி பார்த்துட்டு இருந்தோம். அது சார்ந்த இன்னும் சில தகவல்களை நம்ம பார்த்துட்டு அடுத்த காப்பியம் பற்றியும் பார்க்கலாம். அதாவது சீவக சிந்தாமணி என்று சொல்லக்கூடிய அந்த காப்பியம் சிலப்பதிகாரம் மணிமேகலை போல அமைந்த ஒரு காப்பியம் கிடையாது. ஏன்னா அது ரெண்டுமே வந்து அகவற்பாவால் இயற்றப்பட்ட ஒரு காப்பியம். ஆனா இந்த நூல் பாத்தீங்கன்னா விருத்தப்பாவால் இயற்றப்பட்ட ஒரு காப்பியமாக அமைஞ்சிருக்கின்ற குறிப்பிடத்தக்கது. தமிழ்ல எழுதப்பட்ட முதல் விருத்தப்பா காப்பியம் அப்படின்னு சொன்னா சீவக சிந்தாமணியை தான் சொல்லணும். திருத்தக்க தேவரை அடுத்து சேக்கிழார் அவருடைய பெரிய புராணத்தையும் விருத்தப்பாவில தான் எழுதுறாரு. அதே போல கம்பர் கம்பராமாயணத்தையும் விருத்தப்பாவில தான் எழுதுறார். அப்போ இந்த விருத்தப்பா என்கிறது ஒரு காப்பியம் எழுதுவதற்கான ஒரு சிறந்த பா வகை. வெண்பா, ஆசிரியப்பா, கலிப்பா, வஞ்சிப்பா போல விருத்தப்பா என்பது காப்பியத்துக்கான ஒரு அற்புதமான ஒரு பா வகை என்பதை திருத்தக்க தேவர் கண்டறிந்து எழுதியிருக்கான்றது குறிப்பிடத்தக்கது. அதே போல கம்பர் கூட பார்த்தீங்கன்னா சிந்தாமணியில் ஒரு அகப்பை முகர்ந்து கொண்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எழுதினதாக ஒரு செவி வழி செய்தி உண்டு. அப்போ கம்பர் கூட வந்து திருத்தக்க தேவரை பாராட்டியிருக்காரு. அதே மாதிரி சத்திர சூடாமணி, ஸ்ரீபுராணம், சத்திய சிந்தாமணி இந்த மாதிரி நூல்கள் இருக்கக்கூடிய இதெல்லாம் வடமொழி நூல்கள். இதில் இருக்கக்கூடிய கதைகளை தழுவித்தான் சீவக சிந்தாமணி ஏற்றப்பட்டதுன்றதும் ஒரு குறிப்பிடத்தக்க தகவல். அதே மாதிரி கண்டி அப்படின்னு சொல்லக்கூடிய புலவர் தனது பாடல்களில் பல இடங்களில் இந்த சீவக சிந்தாமணி இருக்கக்கூடிய பாடல்களை சேர்த்திருக்கிறதாக உரை ஆசிரியர்கள் குறிப்பிடுவது உண்டு. அதுக்கப்புறம் சிந்தாமணிக்கு பின்னாடி வந்த காப்பியங்கள் சிந்தாமணியினுடைய வழியிலேயே நாட்டு படலம், நகர படலம் இந்த மாதிரி பாடல் அமைப்பு முறையை உருவாக்கி இருக்காங்கன்றது குறிப்பிடத்தக்கது. நான் ஏற்கனவே வந்து சொல்லியிருந்தேன், இலியட் ஒடிசி என்று சொல்லக்கூடிய அற்புதமான காப்பியங்களுக்கு ஒப்பாக சொல்லக்கூடியது அப்படின்ட்டு. இதை நான் மட்டும் சொல்லலை, வெளிநாட்டிலிருந்து வந்து இங்கு தங்கி தமிழ் பயின்று தமிழுக்கு தொண்டு செய்து திருக்குறளுக்கு உரை எழுதின ஜி யு போப் அவர்கள் கூட தமிழ்மொழிக்கு இலியட்டும் இதுவே, ஒடிசியும் இதுவே அப்படின்ட்டு பாராட்டியிருக்கான்றது குறிப்பிடத்தக்கது. இந்த சீவக சிந்தாமணி என்ற ஒரு காப்பியம் உலகில் இருக்கக்கூடிய எத்தனை இன்பங்கள் இருக்கோ, எத்தனை செல்வங்கள் இருக்கோ எல்லாத்தையுமே வந்து சொல்லக்கூடியதாக இருக்கு. இருந்தாலும் 1000 இருந்தாலும் இந்த உலகம் நிலையில்லாதது, இந்த உடல் நிலையில்லாதது. நாமெல்லாம் வந்து ஒரு காலகட்டத்துக்கு பிறகு இந்த உலகத்தை விட்டு மறைந்துதான் ஆக வேண்டும். அதனால வாழ்க்கை நிலையில்லாதது என்பதை புரிந்து கொண்டால் நீங்கள் என்ன பண்ணலாம், இருக்கும் போதே மகிழ்ச்சியாக இல்லை நிம்மதியாக வாழலாம். ஒன்று தெரிஞ்சுங்க, உலகத்தில் மகிழ்ச்சிக்காக போராடாதீங்க. ஏன்னா மகிழ்ச்சி என்பது நிலையில்லாதது. இன்னைக்கு ஒரு 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 தின்பண்டத்தை சாப்பிடும்போது மகிழ்ச்சியா இருக்கும், ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் அதுக்கப்புறம் அந்த மகிழ்ச்சி போயிடும். ஒரு தொலைக்காட்சியில் ஒரு பாடலை பார்க்குறீங்க, ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் அந்த மகிழ்ச்சி இருக்கும், அதுக்கப்புறம் போயிடும். ஒரு திரைப்படம் பார்க்குறீங்க, ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் மகிழ்ச்சி இருக்கும், போயிடும். மகிழ்ச்சி என்பது மாறிக்கொண்டே இருக்கக்கூடியது, நிலையில்லாதது. அதுக்காக நம்ம பெரிய நேரத்தை செலவிடக்கூடாது. பெரிய அளவு பொருளை செலவிடக்கூடாது, பெரிய அளவு வாழ்க்கையை செலவிடக்கூடாது. நிம்மதியாக இருப்பதற்கு என்ன வழியோ அதை தேட வேண்டும். இந்த வீடு பேர் என்பது அதுதான். அதாவது வீடு பேர்ன்றது இறைவனை அடைவது. இந்த மனித வாழ்க்கையில் நாம் எல்லாருமே இறைவனை அடைவதற்கான வழியை தான் தேடிக்கிட்டு இருக்கோம். அந்த வழி ரொம்ப எளிமையானது. என்ன அப்படின்னா, ஒன்றும் இல்லை, நேர்மையாக உண்மையாக வாழ வேண்டும், மன தூய்மையோடு வாழ வேண்டும், யாருக்கும் எந்த தீங்கும் இல்லாமல் வாழ வேண்டும். சமண சமயத்துடைய கொள்கை தான், ஒரு உயிருக்கு கூட தீங்கு நேராமல் நாம் இருக்க வேண்டும். அதே போல பசியோடு யாரும் இருக்கக்கூடாது. பசி இன்றி ஒரு உலகம் உருவாக வேண்டும். சிறைச்சாலை இல்லாத ஒரு உலகம் வேண்டும். குற்றம் என்பது இல்லாதல இருக்கணும்னா முதல்ல மன தூய்மை வேண்டும். வாழ்க்கையில அறத்தை கடைபிடிக்க வேண்டும். இதெல்லாம் தான் நம்முடைய காப்பியங்கள் நமக்கு திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கு. அடுத்த பகுதியில இதனுடைய தொடர்ச்சி வளையாபதி என்கிற காப்பியத்தை பற்றி பார்ப்போம். நன்றி.
அம்மா கதை சொல்லுங்க.
செல்லம், அம்மா சொல்லுவா கேளுங்க.
அம்மம்மா கதையெல்லாம் சொல்லி முடிச்சுட்டா.
தன்மையும் மவுண்ட் ரோஸ் ஹில் நூலகங்களில் நல்ல தமிழ் கதை புத்தகங்கள் கூட இருக்கிறது.
எத்தனை தடவை அப்பா உங்களை கேட்டவர் எடுத்துக்கொண்டு வந்திருக்கலாம் தானே?
அம்மா அது சரியான தூரம் அம்மா.
இல்ல பிள்ளை, எங்களுக்கு பக்கத்தில் இருக்கும் லைப்ரரியில் இருந்தே புத்தகங்களை பெற்றுக் கொள்ளும் வசதி செய்திருக்கிறார்கள். இலகுவாக எடுத்து வரலாம். நாம் அடுத்த வாரம் போய் எடுத்து வருவோம்.
ஹையா, அப்போ எனக்கு நிறைய கதைகள் படிக்கலாம்.
அமாசா வெல்டிங் அமாசா மின்வெட்டு இன்ஜினியர்கள் உங்கள் வீடு வலிகேடும் தொழிற்சாலைகள் அல்லது கட்டுமான தளத்தில் மின்வெட்டு வேலைகள் செய்வதற்கான அது சிறந்த மற்றும் மிகவும் ஆக்கபூர்வமான வெல்டர்ஸ்கள். உயர்தர அலுமினியம் அல்லது எஃகு வேலைகள், வாயில்கள், நீச்சல் குளங்களுக்கான வேலைகள், எந்த வகையான வெல்டிங் வேலைகளுக்கும் உங்கள் விருப்பப்படி அமைத்துக் கொள்ளலாம். அத்தோடு சரி செய்தும் கொள்ளலாம். கட்டுமான நிறுவனங்கள் மற்றும் கீழர்களுக்கான ஆன் சைட் மெட்டல் ஒர்க்கிங் மற்றும் ஆன் சைட் சர்வீஸ் டெலிவரி சேவைகளில் அமாசா பொறியியலாளர்கள் நிபுணத்துவம் பெற்றவர்கள். மேலும் எமது இலவச மதிப்பீடுகளை பெற இன்றே எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். 0212-326-3280 அல்லது info@amasa.com ஏற்றுக்கு மின்னஞ்சல் அனுப்பவும். மேலும் தகவல்களுக்கு www.amasa.com என்ற இணையதளத்தை பார்வையிடவும். அமாசா இன்ஜினியர்ஸ் என்பது கிவியின் முழு சொந்தமான நிறுவனமாகும். அமாசா இன்ஜினியர்ஸ். மோட்கேஜ் மாஸ்டர்ஸ் லிமிடெட். அன்பான இன்பமுள்ளவர்களே, உங்களுக்கான சொந்த வீட்டை வாங்கிவிட்டீர்களா? தயக்கம் வேண்டாம், உடனடியாக நாடுங்கள். மோட்கேஜ் மாஸ்டர்ஸ் லிமிடெட். குறைந்த நேரத்தில் ஹோம் லோன் பெற்றிடவும், குறைந்த செலவிலான இன்சூரன்ஸ் கிடைக்கவும், இலவச சேவைக்கு நியூசிலாந்தில் சுமார் 32 வருடகால அனுபவத்தினை பெற்ற திரு நாதன் சுவாமிநாதன். மோட்கேஜ் மாஸ்டர்ஸ் லிமிடெட். இலக்கம் 619 டொமினியன் ரோட், பல்மோரை, அட்லாண்டா. மோட்கேஜ் மாஸ்டர்ஸ் லிமிடெட்.
தொடர்ச்சியாக நிகழ்ச்சியிலே ஆல் இந்தியா ரேடியோவில் தனது நல்ல கருத்துக்களை பகிர்ந்து வருகின்ற மதிப்புக்குரிய பேராசிரியர் திரு
கடந்த நூற்றாண்டில் பல்வேறு திரைக்கவிஞர்கள் மத்தியில் கவிஞர் முத்துலிங்கம் மிகச்சிறந்த சிந்தனைகளை சமுதாயத்திற்கு தந்து இருக்கக்கூடிய தன்மையை நாம் பார்க்கிறோம். 1961 வெண்ணிலா என்கிற புனைபெயரிலே அவர் எழுதுகிறார். 58 சுரதா என்பவர் நடத்திய இலக்கியம் என்கிற இதழில் அவருடைய கவிதைகள் வெளிவருகின்றன. சட்ட மேலவை உறுப்பினராக, அரசவை கவிஞராக, திரைப்பட பாடலாசிரியாக பல்வேறு நிலைகளிலே கடந்த நூற்றாண்டிலே இருந்தவர் கவிஞர் முத்துலிங்கம் அவர்கள். அவருடைய கவிதைகள் ஆற்றலுக்கான நடையிலே இருக்கும். தமிழில சத்தியமுற்ற புலவர்கள் எழுதுவார், நாராய் நாராய் செங்கால் நாராய் என்று அந்த நாரையை பார்த்து எழுதுகிற கவிதையை போல இவர் எழுதுகிறார். நண்பர்களே, முகிலே முகிலே கருத்த முகிலே, மாமலை புலியும் மாண்புடை முகிலே, பழம்பெரும் நாடாம் பாண்டிய நாட்டில் என்றன் அன்னை உள்ளாள், அவளிடம் தமிழினை பழித்தோர் தம்மை மாய்த்து போரினில் வென்று வீரமாய் உன்மகன் மடிந்தான் என்று சொன்னால் அன்னையும் வாழ்த்துவாள், உனக்கும் பெருமையே. ஏ முகில, தமிழுக்காக உன் மகன் பாண்டிய நாட்டில் உயிர் கொடுத்து விட்டான் என்று போய் என்னுடைய தாயிடம் சொல், என்னுடைய தாய்க்கும் பெருமை எனக்கும் பெருமை என கவிஞர் எழுதுகிற போது உண்மையிலேயே அவருக்கு இருக்கக்கூடிய மொழிப்பற்று பாரதிதாசன் காலத்தில் இருந்த அந்த புதுமையை இவருடைய வழியில பாக்குறோம். மொழி, இனம், பண்பாடு இவற்றை கொண்டு இளைஞர்களுக்கு எழுச்சியூட்ட வேண்டும் என்கிற கருத்தில் இவருக்கு ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. ஆங்கில மோகம் அதிகமாக இருப்பதை நுட்பமாக சாடுவதை நாம் கவனிக்கிறோம். தமிழ் வழி கல்வி பயில்வதற்கு சட்டம் தருகின்ற அரசை இவர் வரவேற்கிறார். அறிவியலை, பொதுவியலை, மருத்துவத்தை அவரவர்கள் தாய்மொழியில் பயினும் பண்ணோம். செறிவான செயல்முறையை அரசாங்கங்கள் சீக்கிரத்தில் உருவாக்கி இயக்க வேண்டும். 60களில் முத்துலிங்கம் எழுதுகிறார், அறிவியலையும் பொதுவியலையும் மருத்துவத்தையும் தாய்மொழியில் தர வேண்டும் என்று தொலைநோக்கோடு அவர் சிந்திக்கிற அந்த பார்வையை பார்க்கிறோம். ஆங்கிலம் போல் அறிவியலில் போட்டியிட்டே அருந்தமிழை வளர்ப்பதற்கு முயல வேண்டும் என கவிஞர் முத்துலிங்கம் அவர்கள் குறிப்பிடுகிற போது, ஆங்கில மொழியில் போல மலமளமலன தமிழிலே இந்த நூல்கள் வர வேண்டும் என பார்க்கிற அந்த பார்வை இருக்கிறதே, அங்கே இருப்பது போன்ற மிகப்பெரிய கலைக்களஞ்சியங்கள் துறைதோறும் துறைதோறும் அங்கே இருப்பது போன்ற புதிய புதிய வரவுகள் அந்தந்த துறைகளிலே நூல்கள், அதையெல்லாம் அவர் விரும்பி எழுதுவதை ஒரு கனவாக எழுதுவதை பார்க்கிறோம். நண்பர்களே, காடு கரைகளை இயற்கை வளங்களை காப்பதுதான் தேசபக்தி. சுற்றுச்சூழல், இந்த சுற்றுச்சூழல் மாறுபாட்டால் ஏற்படுகிற புவி வெப்பமடைதல், புவி வெப்பம் அடைதலினாலே பருவகால மாற்றம், பருவகால மாற்றம் நிகழ்கிற காரணத்தினாலே காலம் தவறி பெய்கிற மழை, தேவையான காலத்தில் பெய்யாத மழை, இவையெல்லாம் இந்த சுற்றுச்சூழல் மாற்றங்களால் நிகழ்கின்றன என்பதை உணர்ந்திருக்கிற கவிஞர் முத்துலிங்கம், இயற்கையை நாம் காப்பாற்றாவிட்டால் நாம் இயற்கையுடைய கழுத்தில் கத்தியை வைக்கிறோம் என எழுதுகிற போது நுட்பமாக கவனிக்கிறோம். இரவும் உழைக்கிறோம், பகலும் உழைக்கிறோம், என்னையா குழி கொடுக்கிறீர், ஏமாந்தால் வாழ்வை கெடுக்கிறீர், நாங்கள் ஏறு பிடிக்கிறோம், சாலை அமைக்கிறோம், சோறு கிடைக்குதா வாழ்விலே, தொழிலாளி கிடக்கிறான் தாழ்விலே என அவர் எழுதுகிற போது அவருடைய உழைப்பாளியினுடைய பார்வை, அள்ளல் பட்டு ஆற்றாது அழுத கண்ணீர் செல்வத்தை தேய்க்கும் படை என்பதற்கு ஏற்ப உழைப்பாளிக்கு சரியான உணவு வேண்டும் என்கிற சிந்தனையும் இவர் முன்வைப்பதை பார்க்கிறோம். யார் தவறு செய்வதாலும் கண்டிப்பதில் முத்துலிங்கத்தினுடைய கவிதைகள் முன்னால் நிற்கின்றன. கயவர்கள் சிரத்தை கொய்து நற்புத்தி புகட்டும் வண்ணம் நட்டு வைத்திடவும் வேண்டும். பெண்களை கொடுமை செய்யும் பேடியாம் ஆடவர்கள் கண்களை தோண்ட செய்து கடுங்காவல் விதிக்க வேண்டும். அவருடைய கவிதையிலே நெருப்பு பறக்கிறது. இவர் ஆத்திரப்படுகிறார், சொல்லுகிறார், அவர்களுடைய கண்களை தோண்ட வேண்டும் என கவிஞர் எழுதுகிற போது மிக நுட்பமாக இந்த வன்பகுடிக்கெல்லாம் அவர் எதிர்ப்பு தருவதை பார்க்கிறோம். நோய் என இச்செயல் வாலிபர் கூட்டத்தில் நுழைவதனை தடுக்க நாம் ஆய் அறிவுடனே அரபிய சட்டத்தை அவருக்கென இடல் வேண்டும் என்கிறார். அப்போ இந்த பென் சிண்டல் என்கிற ஈட்டி சிங் கடுமையான சட்டம் போட வேண்டும் என்பது இவருடைய பார்வையாக இருக்கிறது. கவிஞர் முத்துலிங்கம் அவர்கள் அனைத்து துறைகளிலேயும் ஒரு விதமான புதிய பார்வையை கொண்டிருந்தவராக இருக்கிறார். முடியரசன், வாணிதாசன், சுரதா, அந்த வரிசையில கவிஞர் முத்துலிங்கமும் நம்மால் கவனிக்கப்பட வேண்டியவர். அவருடைய மொழிப்பற்றும் சமுதாயப்பற்றும் சிறப்புக்குரியவை என்பதை பார்க்கிறோம். அவருடைய சிந்தனைகளை நம்முடைய நெஞ்சிலே ஏந்தி வாழ்வோம்.
நன்றி ஐயா, நிகழ்ச்சியிலே கலந்து சிறப்பித்தமைக்காக. சங்கநாதன் மாரொளியின் நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழ்ந்தீர்கள். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியின் வழியாக உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் திரு அற்புத சிங்கவையா அவர்களோடும், நிகழ்ச்சியினை தொகுத்து வழங்க வாய்ப்பளித்த திருமதி ஆஷா ரகு அவர்களுக்கும், அன்பான எமது நேயச் சொந்தங்களுக்கும் நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்ளும் நான் என்றென்றும் உங்கள் அன்பின் எஸ் சாந்தன். நன்றி, வணக்கம். From the sky, 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 tower, Planet FM on 104.6.